நான் இப்பொழுது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கார் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கார் மயூரன் குதம்பை திருவருணையூரடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கேயா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கம் பாபாஜி பெரம்பொருள் அருளினாலும் அருளாளர்களுடைய அருளினாலும் நாங்கள் அதற்கு விடை காண்போம். இன்று மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது. முதலாவது கேள்வி, அவர் எங்களுடைய சாதகர்தான், கிரியா சாதகருடைய கேள்வி. ஐயா, நான் இப்போது சிறிது காலமாக என்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்றே சொல்லலாம் அனுபவித்து வருகின்றேன். அது எதனால் அனுபவிக்கின்றேன் என்பதை இங்கு குறிப்பு தருகின்றேன். நான் என்னை அறியாமல் சில விடயங்களை செய்கின்றேன். என்னுடைய குடும்பத்தாருடனும் சில வேளைகளில் சுற்றத்தார், சில வேளைகளில் என்னுடைய வேலையில் அதற்கு பிரச்சனைகளுக்குள் போய் மாட்டிக்கொள்கின்றேன். அது எனக்கு துன்பமாக மாறுகின்றது. ஆனால் அது நடந்து முடிந்த பின் தான் கேள்வி பிறக்கின்றது, ஏன் இப்படி மாட்டிக்கொண்டேன் என்றால் பதிலும் கிடைக்கின்றது. ஆனால் கூடுதலாக மாட்டிக்கொள்கின்றேன். இதிலிருந்து எப்படி விடுபடலாம்? அதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. இது நீங்கள் மாத்திரமில்லை அன்பரே, நாங்கள் எல்லோருக்கும் இந்த கேள்வி பொருந்தும். நாளாந்தம் நாங்கள் வாழ்க்கையில் இதை அனுபவிக்கின்றோம். ஒருவர் கூடுதலாகவும் மற்றவர்கள் குறைவாகவும் அனுபவிக்கின்றோமே தவிர இந்த பிரச்சனையில் இல்லாதவர்கள் ஒருவரும் இல்லை. இதற்குரிய காரணம், முதற் காரணம் வினைப்பயன், அதிலிருந்தே தொடங்கி விடுவோம். நீங்கள் இந்த பிரச்சனைக்கு அகப்படுவது, அதில் துன்பங்களை அனுபவிப்பது, இன்பங்களை அனுபவிப்பது எல்லாம் வினை காரணமாகவே தவிர வேறொன்றும் அல்ல. அது முதலாவது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இரண்டாவது, நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் ஒரு விடயத்தை படித்திருக்கின்றோம். ஒன்றை கேட்டால், அறிவு திறனுக்குரிய நூலில் வரும் விடயங்களை கேட்டால், அந்த கேட்டதை நாங்கள் சிந்திக்க பழக வேண்டும். அந்த சிந்தித்ததை நாங்கள் செயலுக்கு கொண்டு வர வேண்டும். இதில் நாங்கள் மூன்று வகையினர் இருக்கின்றோம். கேட்டதுடனே நிற்பாட்டி விடுபவர்கள் இருக்கின்றோம், அதை சிந்திப்பவர்கள் இருக்கின்றோம், அதற்கு மேலாக நடைமுறைக்கு கொண்டு வருபவர்களும் இருக்கின்றோம். மூன்று வகையினராக நாங்கள் ஆன்மாக்களாகிய பசுக்கள் இருக்கின்றோம். இந்த மூன்று வகையிலும் நீங்கள் வெவ்வேறு நிலைகளில் இதில் அனுபவப்படுவீர்கள். இந்த மூன்று நிலைகளையும் அடைந்தவர்கள் இதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த முறை இந்த சிக்கலில் சிக்க மாட்டார்கள். ஏனென்றால் சிந்தித்த பின் செயல்முறைக்கு கொண்டு வருகின்றார்கள், அதன்படி நடக்கின்றார்கள். ஆகவே அது அவர்களுக்கு உதவி செய்கின்றது. சரி, கேட்டவுடன் சிந்திப்பவர்கள் மாத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நேரம் அதற்கு விடை கிடைக்கின்றது அவர்களுக்கு. ஆனால் 5 நாள் கழித்து வேறொரு விடயத்தில் அவர்கள் ஈடுபடும் போது அதை மறந்து விடுகின்றார்கள். அது வேற விடயமாக இருந்தாலும் இங்கு நடந்ததை அவர்கள் செயல்முறைக்கு கொண்டராததால் அதனுடைய பலனை அவர்கள் மீண்டும் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள். சிலர் கேட்டுவிட்டு அத்துடனேயே விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு மீள மீள துன்பம் வரும். இது நான் சொல்லவில்லை, அருளாளர்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து கூறுகின்றார்கள். அதில் மாத்திரமல்ல, எல்லா அருளாளர்களுமே கூறுகின்றார்கள். இது ஒருவருக்கும் தெரியாத விடயம் இல்லை. ஆகவே உங்களுடைய கேள்விக்கு அடிப்படை பதிலும் தந்து, அதற்கு மேலாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம் வரையறுக்கப்பட்ட ஒரு கருத்தையும் 2வது கருத்தாக தந்தேன். இதற்கொரு ஓமானம் சொல்வார்கள் பேராசிரியர். இப்படியான நிலைகளுக்கு நாங்கள் கனவு காண்கின்றோம். கனவு காணும் போது எல்லாமே உண்மையாகவே இருக்கும் எங்களுக்கு மனதளவில் தான் அதை நாங்கள் அறிந்து கொண்டிருப்போம். ஏனென்றால் கனவு நிலையில் இருக்கின்றோம். எல்லாம் நினைவாக தென்படும். அது நல்லதோ கெட்டதோ கனவு முழுக்க நினைவாக தெரியும். ஆனால் நாங்கள் விழிப்படைந்தவுடன் தான் தெரியும் எங்களுக்கு கிடைத்தது கனவே தவிர நினைவு அல்ல. இங்கு கனவென்பது என்ன? பொய். நினைவென்பது என்ன? உண்மை. ஆகவே பொய்களை பார்த்து உண்மை என்று நம்பி அந்த கனவில் தூங்குகின்றோம். விழித்தவுடன் அது பொய் என்று தெரிகின்றது. அதே போல்தான் எங்களுடைய அறிவு திறன். நாங்கள் இந்த உலகத்தில் உலகமானது சைவ சித்தாந்தம். நாங்கள் இப்போது 36 தத்துவங்கள் படிக்கின்றோம். அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருபவர்களுக்கு தெரியும் எல்லாம் தத்துவங்களால் ஆனது, எல்லாம் பொய், ஜடம். ஆனால் அந்த அறிவுத்திறனை நாங்கள் எடுத்து கேட்டலில் நிப்பாட்டாது, அது என்ன மாதிரி அது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் செயல்படுகின்றது என்று சிந்தித்து சிறிது சிறிதாக அதை செயல்படும் நிலைக்கு கொண்டு வந்தால் இந்த துன்பத்திலிருந்து நாங்கள் சிறிது சிறிதாக நீங்கலாம். இது நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தருகின்றது. அதைத்தான் படிக்கின்றோம். ஆகவே இந்த உதாரணம் சைவ சித்தாந்த பேராசிரியர் இப்படியான விளக்கங்களுக்கு பாவித்திருக்கின்றார். அதை நான் உங்களுக்கு எடுத்து இங்கே தந்திருக்கின்றேன். இப்போது கேள்வி ஒன்று பிறக்கின்றது. இப்படியான அறிவுத்திறன்களை மேலும் நான் உள்ளுக்குள் கொண்டு செல்கின்றேன். உங்களை எங்கிருந்து பெறலாம்? 2 விடயம். ஒன்று, உங்களுடைய அனுபவங்களில் இருந்து பெறலாம். ஒன்று, நடந்து உங்களுக்கு துன்பத்தை தந்தவுடன் நான் இதை செய்திருக்காவிட்டால் நான் இதற்குள் மாட்டிக்கொண்டிருக்க மாட்டேன் என்று ஒரு செயலில் இருந்து உங்களுக்கு அது கிடைக்கும். ஏனென்றால் உங்களுக்கு அந்த அறிவுத்திறன், அந்த நேரத்தில் பயன்படும் அறிவுத்திறன் உங்களுடைய பழைய புறப்பிலோ பழைய விடயங்களில் இருந்து கிடைத்த சித்த பதிவு. அது ஒரு முறை. 2வது முறை இந்த சத்சங்கம், சாதகர் கூட்டம். இங்கு எப்படியானவற்றை நீங்கள் கேட்கின்றீர்களோ இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து அதில் மூல கருத்தை நீங்கள் விளங்குகின்றீர்களோ முடியுமானவரை அது உங்களுக்கு அறிவு திறனாக உதவிக்கு வரும். அது புதிய சித்த பதிவுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இதை தரக்கூடியது யார்? நானா? இல்லை, நான் ஒரு கருவி. இதை தரக்கூடியது பரம்பொருள். அவர் எல்லா ஆன்மாக்களுக்கும் பாகுபாடின்றி இதை வழங்கியிருக்கின்றார். யார் மூலமாக வழங்கியிருக்கின்றார்? அருளாளர்கள் மூலமாக வழங்கியிருக்கின்றார், சத்குருக்கள் மூலமாக வழங்கியிருக்கின்றார். இங்கு யார் அடுத்ததாக எங்களுக்கு வருகின்றார்? சத்குரு கிரியா பாபாஜி சாதகர்களுக்கு. அவர் இதற்கு மிகவும் உறுதுணையாக எங்களுடன் செயல்படுகின்றார். ஒவ்வொரு நாளும் பரம்பொருள் செயல்படுவது போல அதையும் மறந்து விடாதீர்கள். இப்போது நாங்கள் உலகியலில் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் பாடசாலைக்கு சென்று ஒரு பாடத்தை படிக்கின்றோம். அது ரசாயனம் என்று வைப்போம். அந்த பாடசாலையில் படிப்பு படிக்கும் ஆசிரியர் படிப்பிப்பது எங்களுக்கு புரியவில்லை என்றால் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புகின்றார்கள். அதே பாடத்தை வெளியால் பாடசாலை இல்லாத நேரத்தில் படிப்பதற்கு. அங்கு படித்தவுடன் உங்களுடைய அறிவுத்திறன் விளங்குகின்றது. நாங்கள் அந்த வயதில் இருக்கும் போதும் எடுத்து பார்க்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளை எடுத்து பார்க்கலாம். அறிவுத்திறன் கூட விளங்கியவுடன் நீங்கள் பாடசாலையில் வந்து தேர்வு எழுதுகின்றீர்கள். நீங்கள் அதை சித்தி பெறுகின்றீர்கள். அதே போலத்தான் இங்கு பரம்பொருளும் பாபாஜியும். பரம்பொருளினால்தான் எல்லாம் நடத்தப்படுகின்றது. அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் எல்லா அறிவுத்திறனையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். அதை எடுக்கும் திறன்தான் எங்களுக்கு வித்தியாசப்படுகின்றது. அந்த எடுக்கும் திறனை நாங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு நாங்களாகவே வளர்ந்து கொண்டு போகலாம். பரம்பொருளின் விடயங்களை சாதர் படித்து இப்படியான சத்சங்கங்களில் கேட்டு வளரலாம். அது ஒரு முறை. இரண்டாவது முறை டியூஷன் எடுக்கிறது என்று சொன்னேன். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில், கிரியா சாதகர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு குரு அமைந்திருக்கின்றார், சத்குரு அமைந்திருக்கின்றார், கிரியா பாபாஜி. ஆகவே அவர் உங்களுக்கு துணை புரிவார். ஆகவே எங்களுடைய அறிவுத்திறன் வளரும் தன்மை இரண்டு மடங்காக இங்கு காணப்படுகின்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதை உணராமல் ஜடம் மாதிரி இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஆசிரியரும் இருக்கின்றார், டியூஷனுக்கு டியூஷன் தரும் ஆசிரியரும் இருக்கின்றார். ஆனால் நாங்கள் பயன்படுத்த தவறுகின்றோம். ஆகவே அன்பரே, இதிலிருந்து விடுபடுவதற்கு பரம்பொருளின் அறிவுத்திறன் அவர் எங்களுக்கு அருளாளர்கள் குருக்கள் மூலம் தருகின்றார். அவர்தான் அந்த நிலைக்கு வருகின்றார். ஆனால் அருளாளர்களின் உடலை பாவித்து வருகின்றார். அவ்வளவுதான், வருபவர் ஒருவர் தான், எப்பவும் எங்கேயும். அதை பல பெயர்களில் வருவார். ஆகவே எங்களுக்குள் அவர் வரும் விதம் ரெண்டு. தானாகவே வருகின்றார், அல்லது பாபாஜி என்ற பெயரில் வருகின்றார். ஆகவே நாங்கள் இந்த அறிவுத்திறனை பெறணும் சாதகரே. இந்த துன்பங்களிலிருந்து விட வேண்டும் என்றால் இறுதியான கருத்து, இந்த அறிவுத்திறனை நாங்கள் பெற வேண்டும். அறிவென்பது உலகியல் அறிவல்ல. இந்த மூல அறிவை, இந்த அடிப்படை அறிவை, இந்த அடிப்படை 36 தத்துவங்களை என்ன மாதிரி எங்களுடைய உடலில் இவை செயல்படுகின்றன, எந்த முறையில் போனால் நாங்கள் இதிலிருந்து விடுபடலாம், அதை அறிந்தவுடன் அதை சிந்திக்க பழக வேண்டும். சிந்தித்தவுடன் வாழ்நாளில் ஒவ்வொரு விடயத்திலும் அதை நடைமுறைப்படுத்த பழக வேண்டும். இதை செய்து கொண்டு வந்தால் நீங்கள் இந்த இடத்திலிருந்து விடுபடுவீர்கள். ஓம் கிரியா பாபா தினமோ. இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி ஒன்று வந்தது. இதுவும் சாதகர்தான், பல நாள் சாதகர். ஐயா, இப்போது நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து படித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண கேள்வி உங்களிடம் கேட்கின்றேன். மற்றவர்களுக்காகவும் சேர்த்துத்தான் கேட்கின்றேன். ஏனென்றால் நான் நினைக்கவில்லை எனக்கு மாத்திரம்தான் இது கேள்வி என்று, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்று சிந்திப்பதால் கேட்கின்றேன் என்று அனுப்பியிருக்கின்றார். அது என்ன? சிவனும் சக்தியும் ஒன்று என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் பல இடங்களில் சொல்கின்றீர்கள். சிவ தத்துவத்தில் கூட சிவனும் சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று சொன்னால் கூட தனித்தனியாக சிவன் இயக்கம் முழுத்தலையும் சக்தியுடன் சேர்த்து சொல்கின்றீர்கள். ஆனால் இவ்வளவு நாளும் நான் கோயிலுக்கு செல்கின்றேன், கோயில் வழிபாட்டிலும் இருக்கின்றேன், இன்னும் செல்கின்றேன். என்னுடைய அடிப்படை கேள்வி என்னவென்றால், நான் கோயிலுக்கு சென்றவுடன் ஓடி 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 உள்வீதியில் எல்லா தெய்வங்களையும் கும்பிடுகின்றேன், எனக்கு விரும்பியதை கேட்கின்றேன். அதை சுற்றி கும்பிட்டு முடித்து கோயிலை விட்டு வெளியேறுவதும் போது எனக்கு குறைந்தது 30 நிமிடத்திலிருந்து 60 நிமிடங்கள் சென்று விடுகின்றன. நான் இந்தியாவில் வசிக்கின்றேன். இப்போது கேள்வி எனக்கு என்னவென்றால், அடிப்படை கடவுளே பரமசிவனும் பராசக்தியும் என்றால், நான் பரமசிவனை மாத்திரமே அவருக்கு முன்னால் நின்று கோயிலுக்கு சென்றவுடன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய மனதை அதில் ஐக்கவிட்டு என்னுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டு வந்து விடலான் தானே, அதற்குள் தானே எல்லாம் அடக்கம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஏன் நான் இன்னும் ஓடிக்கொண்டு திரிகின்றேன்? அது எனக்கு புரியவில்லை. ஆனால் அதை விடவும் பயமாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்து கேட்கின்றேன். இதற்கு நான் கருத்து சொல்வதற்கு லாயக்கி இல்லை. இருப்பினும் சைவ சித்தாந்த அடிப்படையில் அருளாளர்கள், சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்ன முறையில் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் அறியும் கருத்து 100க்கு 100 உண்மை. அதான் முதலாவது விளக்கம். சிவனும் சக்தியும் ஒரே நிலை, இரண்டும் இருநிலையாக செயல்படுகின்றது. ஒன்று இயக்கத்திற்கு, மற்றது அதை இயக்குவதற்கு. அவ்வளவுதான். ஆகவே நீங்கள் சொன்னது உண்மை. சிவனை பார்க்கும் போது சிவனுக்குள் சக்தி அடக்கம். ஆனால் கோயிலுக்கு சிவனுக்கு ஒரு சிலை, சக்திக்கு இன்னொரு பீடம். இதை ஏன் வந்ததென்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் யோசித்தேன். உங்களுடைய கேள்வி வரும்போது இதெல்லாம் என்னுடையது அல்ல. சைவ சித்தாந்தத்தில் என்னுடைய அறிவுத்திறனு கட்டியது மாத்திரமே. இந்த கடவுள் 3 நிலைகளில் எங்களுக்கு செயல்படுகின்றார் என்று சைவ சித்தாந்தத்தில் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அருவம், அருவுருவம், உருவம். இதை சைவ சித்தாந்த பேராசிரியர் சொன்னதை பல வகுப்புகளில் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த மூன்றையும் சேர்த்தே இறைவன் உருவம் எடுத்து வந்து தடத்த நிலையிலிருந்து எங்களுக்கு செயல்படுகின்றார் என்றுதான் சொல்லுவோம், பொதுவான சொல்லாக. ஆனால் இந்த உருவத்துக்குள்தான் அருவம், அருவுருவம், உருவம் அடங்குகின்றது என்று அவர் பல முறை சொல்லி இருக்கின்றார். அப்போது எனக்கு கூட அது சரியாக விளங்கினாலும் இப்படி ஒரு கேள்வி வந்தபடியால் தான் இன்னும் ஆழமாக விளங்குகின்றது. அதாவது இறைவன் இந்த 3 நிலையை எடுத்தாலும் இறைநிலை ஒன்றுதான், பெயர்கள் வேறு. ஆகவே இந்த 3 நிலைகளையும் அவர் ஏன் எடுக்கின்றார் என்றால், 3 விதமான ஆன்மாக்களுக்கு தன்னுடைய அருளை கொடுப்பதற்கு. சில ஆன்மாக்கள் தங்களுடைய நிலைகளில் அருவ நிலையில் வைத்தே தங்களுடைய சாதனைகளை செய்ய முடியும். அவர்களுக்கு உருவம் தேவையில்லை. அருவத்தில் இருக்கும் இறைவனையோ அல்லது சத்குருவையோ அருவமாக பார்த்தே அவர்கள் சாதனை புரியலாம். சிலருக்கு இடைப்பட்ட நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு உருவமும் தேவை சில வேளைகளில், சில வேளைகளில் அருவமும் தேவை. ஏனென்றால் அவர்கள் பயிற்சியில் மேல் நோக்கி போய்கொண்டிருக்கும் போது அருவ நிலையை நாடி போய்கொண்டிருக்கின்றார்கள். அது யோகத்தில் மிகவும் முக்கியமான நிலை. நாங்கள் சாதகர்கள். அவர்களுக்கு 2 நிலையின் தேவை. 3வது வகையினர் உருவ நிலையை வைத்தால்தான் அவர்களுக்கு விளங்கும். அவர்களால் இந்த பயிற்சிகளையோ வழிபாடுகளையோ செய்யலாம். ஆகவேதான் இறைவன் இந்த 3 நிலைகளையும் 3 பெயர்களில் எடுக்கின்றார். ஆனால் அதற்கு இயக்கத்திற்குரிய விளக்கங்களும் இருக்கின்றது, இல்லை என்பது அல்ல. இருப்பினும் ஆன்மாக்களை பொறுத்தவரையில் இந்த 3 நிலைகளிலும் அவர் வருவதற்குரிய காரணமே அந்தந்த ஆன்ம பக்குவத்துக்கேற்ற மாதிரி அவர்கள் எந்த நிலையிலும் தன்னை காணலாம் என்பதை உணர்த்துவதற்கு. ஆகவே இந்த அன்பருக்குரிய பதில், நீங்கள் வளமை போல் கோயில் உள்வீதிக்கு ஓடலாம், 90-60 நிமிடங்கள் என்று போட்டிருந்தீர்கள் மிகவும் அழகாக தமிழில். அதே நேரம் ஒரு 10 நிமிடம்தான் உள் மண்டபத்தில் ஒரு தூணருகில் இருந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்துவிட்டு எழும்பி வரலாம். கிடைக்கும் பேறு ஒன்றுதான். ஆனால் கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போது அந்த அருவுருவ அருவ நிலைகளை நீங்கள் உணரக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சாதாரணமாக கண்ணை மூடிக்கொண்டு இருந்து விட்டு வந்து எனக்கொன்றும் கிடைக்கவில்லையே என்று குறை சொல்லக்கூடாது. உங்களை நீங்கள் அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும். அதுதான் தியானம். ஆகவே மனம் தளராது. உங்களுக்கு எந்த முறையில் நீங்கள் இந்த நேரத்தில் பக்குவத்தில் இருக்கின்றீர்களோ, மற்றவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று அவர்களை உற்று நோக்காது, உங்களுடைய நிலைக்கேற்றவாறு உங்களுடைய ஆன்மீக பலத்தை எடுங்கள் என்பது அதற்குரிய பதில். ஓம் கிரியா பாபா தினமோ. 3வது கேள்வி வந்திருக்கின்றது. அந்த வாலிப வயது பெண் பிள்ளையிடம் இருந்து மீண்டும் ஏதோ அவருக்கு பழைய பிறப்பில் அவருடைய ஆன்மா இப்படியான விடயங்களை நினைத்து ஏங்கியிருக்கின்றது என்றுதான் நினைக்கின்றேன். அந்த கேள்விகள் அற்புதமாக இருக்கின்றன. அவருடைய கேள்வி இந்த முறை என்னவென்றால், நாங்கள் இந்த ஜெனரேஷன் என்று எழுதுகின்றார், இந்த காலகட்டத்தில் இருக்கும் பிள்ளைகள், தான் பல்கலைக்கழகத்து மாணவியாக இருந்தாலும் நாங்கள் பெற்றோர்களிடம் இருந்து விலத்தி, நாங்கள் இண்டிபெண்டன்ட் என்று எங்களை சொல்லுகின்றோம், தனித்து இயங்குகின்றோம். பெற்றோர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள், எங்களுடைய பிள்ளைகள் தனித்து இயங்குகின்றது. அதே நேரம் சிறு 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 விடயங்களில் எங்களுடன் கோவப்படுகின்றார்கள், நாங்கள் நினைத்தபடி பிள்ளையாக இயங்குகின்றோம் என்று. என்னுடைய கேள்வி, என்னுடைய அனுபவத்தை மற்றைய சக மாணவர்கள் இந்த சத்சங்கத்திலோ அல்லது கிளியா குடும்பத்திலோ இருந்தால் அவர்களுக்காகத்தான் தன்னுடைய அனுபவத்தை இங்கு கேள்வியாக போடுகின்றேன். இந்த சத்சங்கத்தில் தனக்கு தமிழ் பேச தெரியாது, ஆனால் கேட்கும் அறிவு எனக்கு இருக்கின்றது. தமிழ் விளங்கும், புரியும், ஆங்கிலத்தில் தான் நான் பேசுவேன். இருப்பினும் அந்த தமிழ் புரிதல் எனக்கு கிடைத்தது, நான் பாபாஜிக்கு கோடி நமஸ்காரம் செய்கின்றேன். ஏனென்றால் ஆதலால் தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை நீங்கள் சொல்லும் போது மிகவும் அழகிய தமிழில் சொல்லுகின்றீர்கள், அது எனக்கு புரிகின்றது. ஆனால் எழுத மாட்டேன், பேச மாட்டேன் தமிழ், ஆனால் புரிகின்றது, அது நான் கொடுத்து வைத்தது. இதிலிருந்து சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து என்னுடைய தமிழ் அறிவுக்கேற்றபடி எனக்கு விளங்கியது என்னவென்றால், நாங்கள் இண்டிபெண்டன்ட் ஆகிவிட்டோம், பெற்றோர்களிடம் இருந்து பிரிந்து தனியாக பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய அலுவல்களை நாங்களாகவே செய்கின்றோம், ஆகவே நாங்கள் சுதந்திரமாக செயல்பட தொடங்கிவிட்டோம் என்று நினைத்திருந்த எனக்கு இந்த ஆன்மாக்களின் குணங்களை நீங்கள் விளங்கப்படுத்தும் போது, நானாய் ஒன்றும் அறிவதில்லை, அவன் அறிவித்தால் தான் அறிகின்றோம் என்று சொல்லி சொன்னதை சிந்தித்தேன். எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் இல்லை, ஆனால் அது முற்றிலும் உண்மை என்றதை இப்போது சிறிது சிறிதாக உணர்கின்றேன். நான் தனியாக எல்லாவற்றையும் செய்கின்றேன் என்று இறுமாப்படைந்திருந்தேன் என்று நினைக்கின்றேன். அதை நாங்கள் ஆங்கிலத்தில் ஈகோ என்று சொல்லுகின்றோம், நீங்கள் ஆணவம் என்று சொல்கின்றீர்கள். அந்த நிலையில் இருந்த எனக்கு இப்போது நான் அடைந்தது உலகியல் வெற்றியே தவிர ஆன்மா, அதாவது என்னுடைய சோல் உக்குரிய வெற்றி இல்லை என்பதை இந்த சின்ன சின்ன தத்துவங்களில் கிடைத்த சில விஷயங்கள் எனக்கு விளங்கக்கூடிய விஷயத்தால் உணர்கின்றேன். ஆகவே நான் இப்போது நான் இண்டிபெண்டனாக இருப்பது என்பதை வெளியில் என்னுடைய நண்பர்களுக்கோ அல்லது என்னுடைய சுற்றத்தார்களுடைய பெற்றோர்கள் இருக்கும் போதோ அகங்காரமாக நான் சொல்வதை நான் நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் நான் அடைந்தது வெற்றி அல்ல, அடையப் போவது வெற்றி என்று ஓரளவு புரிகின்றது. அதாவது இந்த உலகம் பொய் என்று சொல்லுகின்றீர்கள், அதெல்லாம் விளங்குகின்றது அந்த தமிழ். அதற்குரிய காரணத்தை 36 தத்துவங்களில் எனக்கு புரியாத தத்துவ சொல்களை பாவித்து விளங்கப்படுத்துகின்றீர்கள். நான் அதை என்னுடைய வாழ்க்கையிலேயே கேள்விப்படவில்லை, ஆனால் அதை உணர்கின்றேன். ஏதோ நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அதால் தான் இது நடக்கின்றது என்று கொஞ்சம் கொஞ்சம் புரிகின்றது. அந்த புரிந்துணர்வு வரும்போது தான் நான் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றேன், நான் இண்டிபெண்டாக வந்துவிட்டேன், 100% என்பது பொய் என்பது எனக்கு இப்போது தெரிகின்றது. ஆகவே மேலும் அறிய உந்துகின்றேன். ஆகவே இது மிகவும் அற்புதமான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. என்னைப் போல் வயதுள்ள பிள்ளைகளுக்கு இது முழுமையாக விளங்காவிட்டாலும் நீங்கள் கொடுக்கும் உதாரணங்கள் மூலம்தான் நான் கூடுதலாக இதை பெற்றுகின்றேன். ஆகவே வரும் வகுப்புகளில் கூட உதாரணங்களை சொல்லுங்கள், உலகியல் உதாரணங்களை சொல்லுங்கள், எங்களால் அதை விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு எங்களை உயர்த்துவீர்களாக இருந்தால் எனக்கும் என் மாதிரியான மற்றைய மாணவர்களுக்கும் அது உதவும் என்று இந்த செய்தியை சுருங்கிய செய்தியாக அனுப்பினதை உங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இந்த பிள்ளைக்கு இது ஒரு தொண்டாக அமைகின்றது என்று நான் சொல்கின்றேன். அது மாத்திரமல்ல, அறிவு திறன் துளங்க துவங்கி இருக்கின்றது. மீதியை நீங்கள் பாபாஜியிடமும் பரம்பொருளிடமும் விடுங்கள், அவர் மீதியை உங்களை வழிநடத்தி செல்வார். ஆகவே இந்த நிலையில் இந்த விடயம் உங்களுக்கு கிடைக்கின்றது. இது முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தில் சொன்னால் திருவருளினால் தான் கிடைக்கின்றது. திருவருள் அதை உங்களுக்கு நேரடியாக தரலாம், குரு அருள் மூலமாக தரலாம், அல்லது இப்படியான சத்சங்கத்தில் பலருடைய சொல் மூலம் தரலாம். எல்லாவற்றையும் உள்வாங்குங்கள். பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த முடிவுக்கு வர முதல் இப்போது இறுதியாக நாங்கள் இப்போது சைவ எங்களுடைய 48 நாட்கள் மண்டல சாதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் எல்லோரும் அகசியர் ஞானம் படிக்க வேண்டும். இறுதியில் 13 பாடல்கள். அந்த பாடல்களை கண்மூடிக்கொண்டிருந்து அதை உள்வாங்குவோம். வாங்கிய பின் இந்த சத்சங்கத்தை முடிப்போம். இப்போது பாடல்களை கேளுங்கள்.
விதத்துரியட்ட மாடி நாக்கம் ஓடி
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய. இறுதியில் நாங்கள் இப்போது 48 நாள் மண்டல சாதனையை தொடங்கி இன்று 2வது நாள் முடிந்து 3வது நாளுக்குள் போகும் நிலையில் இந்த பாடலை உள்வாங்கி இருக்கின்றோம். சாதகர்கள், இது நிச்சயமாக உங்களுடைய சித்தத்திற்கு பல விடயங்களை கொண்டு வரும். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது எங்களுடைய சத்சங்கத்தில் இறுதி நிகழ்வான இறைவனையா கார்த்திகேயனையா அனுப்பியிருக்கின்றீர்கள். இன்றைய சத்சங்கத்திற்குரிய கருத்துக்களை பார்ப்போம். சுருங்கிய கருத்துக்களை இறைவனையா உங்களுடைய கருத்துக்களுடன் தொடங்குவோம்.
ஓம் கிரியா பாபா நமோ,
ஓம் கிரியா பாபா நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்சங்கம் வடமை போல் கேள்விப்பதற்குரிய சத்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் முதலாவது கேள்வியாக நாடாந்த வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பங்களை பற்றிய கேள்வி. அதற்கு சிறப்பாக தெளிவான விளக்கம் தரப்பட்டது. குறிப்பாக முக்கியமாக கேட்டதை சிந்தித்தல், அதன்பின் நடைமுறைக்கு கொண்டு வருதல், இந்த 3 முறைகளையும் கடைபிடிக்கும் போது இந்த கேள்விக்குரிய பதிலை இலகுவாக புரிந்து கொள்ளலாம் என சிறப்பான விளக்கம் தரப்பட்டவை. அது மாத்திரமல்ல, இதற்கு உதாரணமாக கனவு நனவு அதாவது பொய் உண்மை மூலம் விளக்கப்பட்டவை. அடுத்து அறிவுத்திறனை எப்படி பெறலாம் என்பதற்குரிய விளக்கம், அதாவது அறிவுத்திறனை அனுபவங்களிலிருந்து பெறலாம் எனவும், அடுத்து சசனங்களை கேட்கும் போது அறிவுத்திறனை பெறலாம் எனவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. எனவே துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் அறிவுத்திறனை பூர்ணமாக பெறுதல் மூலம் என்பது சிறந்த புரியாக அமைந்தது, சிறப்பு. அடுத்து 2வது கேள்வி சிவனும் சக்தியும் உண்டு என்பது பற்றியது. அதற்கும் சிவனும் சக்தியும் ஒரே நிலை என்பதை ஏற்று அதற்குரிய பக்குவ நிலையில் இருக்கும் போது அதற்குரிய பதில் கிடைக்கும் என சிறப்பாக விளக்கப்பட்டது. இறுதியான மூன்றாவது கேள்விக்கும் திருவருளால்தான் கிடைக்கின்ற என்பது சிறந்த விளக்கங்களுடன் தரப்பட்டு இன்றைய மூன்று கேள்விகளுக்கும் எல்லா சாதாரணக்கும் தெளிவான பதில் கிடைக்க பெற்றது. பாபாஜியின் அருகே நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி இரவனையா. வளமை போல் அதை அற்புதமாக சுருங்க மற்றவர்களுடைய மனதிற்கு இன்னும் அது சென்று செல்வதற்கு உங்களால் முடிந்தளவு அந்த சுருக்கத்தை கொடுத்தீர்கள் பாபாஜியின் அருளினால். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்கத்துல சிறப்பான கேள்விகள் தான், இந்திய சத்சங்கத்துல சிறப்பான கேள்வி அமைந்திருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் பாபாஜியினுடைய திருவருளால பதிலும் கிடைச்சிருக்கு. எல்லாம் பாபாஜியுடைய சித்தம்தான். இதெல்லாம் நானே கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு சைவ சித்தாந்தத்துக்கு தேர்ந்து அந்த கருத்துக்கள் வந்து நமக்கு பாபாஜி கொடுக்கிறாருன்னா அதுக்கு பாபாஜிக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்தது ஒரு பெண்மணி கேட்ட சொன்ன வார்த்தை எனக்கு வந்து ரொம்ப நிகழா இருந்துச்சு. இப்பத்திய காலகட்டத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, திருமணம் ஆன பிள்ளைகளுக்கும் சரி, குழந்தை பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, முதியவர்களா இருந்தாலும் சரி, குடும்பத்தை நடத்துற அதிகமா வந்துடுச்சு. இது வந்து உலக லெவல்ல ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்து ஓட்டங்கள் வந்து அதிகமா ஆனதுனால என்னமோ தெரியல, பாபாஜி நமக்கு கிரியா யோகம் மூலியமா இந்த சைவ சித்தாந்த விஷய அடிப்படை கருத்துக்களை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பெண்மணி கூட சொன்னாங்க, இன்னும் நிறைய நான் சைவ சித்தாந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும். அது வந்து ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு புண்ணிய காரியம், சிவ புண்ணியம். சைவ சித்தாந்தத்தை கேட்கறது சிவ புண்ணியம், சைவ சித்தாந்தத்தை பேசுறது சிவ புண்ணியம், சைவ சித்தாந்தத்தை பிறருக்கு சொல்றது சிவ புண்ணியம். அந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ளதான் பாபாஜி வகுத்து வச்சிருக்கிற கிரியா யோகமும் இருக்கு. அது ஒண்ணு வெளியில இல்லை. அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கக்குள்ள அந்த கிரியா உபதேசம் உங்களுக்கு கிடைச்சி அது நடக்கிறபடி நடக்கட்டும். உங்களுக்கு வாழ்க்கையில துன்பம் இல்லாத வாழ்றதுக்கு வேண்டிய விஷயங்களை பாபாஜி நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு வராரு. அது இன்னும் நிறைய கொடுக்க போறாரு. அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நிறைய கேளுங்க. சைவ சித்தாந்த விஷயங்களை நீங்க கேட்க கேட்க நிறைய வந்து பாபாஜி ஆர் மூலியமாவது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுல எந்த ஒரு இது வந்து அவருடைய சொத்து. அது எப்படியோ பாபாஜி உங்களுக்கு எடுத்து வந்து கொடுப்பாரு. அதை நல்லா அனுபவிங்க, நல்லா ஆர்வமா கேளுங்க. வாழ்க்கையில அதை செயல்முறைக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பா உங்க பிரச்சனையில அது தீர்வு கொடுத்தே ஆகும். இது என்னுடைய சத்தியமான உண்மை. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக வளமை போல அந்த வைராக்கியத்துடனான வசனங்கள் மக்களை இன்னும் ஊக்குவிப்பதற்கும் அதற்கு மேலாக சிந்தனை செய்வதற்கும் அதற்கும் மேலாக செயல்முறைக்கு கொண்டு வருவதற்கும் இந்த வாக்கியங்கள் மிகவும் நன்றாக உதவும். நிச்சயமாக பாபாஜி அருளினால் உங்கள் மூலம் கிடைக்க பெற்றது. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம.